إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல், காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்டவை, மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்ட ஒவ்வொன்றும் பிதஅத்துகள், ஒவ்வொரு பிதஅத்தும் வழிகேடுகள், வழிகேடுகள் அனைத்தும் நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமூகத்தை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ததை இந்த தருணத்தில் நினைவுபடுத்த நானும் கடமைப்பட்டிருக்கின்றேன். அன்பிற்கினிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, நாம் ஏற்றிருக்கின்ற இந்த இஸ்லாமிய மார்க்கம் தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், பிரார்த்தனை இதுபோன்ற வணக்க வழிபாடுகளோடு மட்டும் சுருக்கிக் கொள்ளாமல் மனிதன் சந்திக்கின்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லக்கூடிய ஒரு மார்க்கமாக நமது இஸ்லாமிய மார்க்கம் இருந்து கொண்டிருக்கின்றது. தனி மனித வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, சமூக வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, கொடுக்கல் வாங்கலாக இருந்தாலும் சரி, இப்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களிலும் அவன் சந்திக்கின்ற பிரச்சனைகளுக்கு ஒரு மிகப்பெரிய தீர்வை, நிரந்தரமான ஒரு தீர்வை சொல்லக்கூடிய மார்க்கம்தான் நமது இஸ்லாமிய மார்க்கம் என்பதை நாம் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு உலகம் முழுக்க ஒரு மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருப்பதை நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். இந்த பொருளாதார வீழ்ச்சி ஏற்படுகின்ற அல்லது இந்த பொருளாதார வீழ்ச்சி அடைந்த நாடுகள், எந்த ஒரு நாடும் இதற்கு விதிவிலக்கு அல்ல என்று சொல்லுகின்ற அளவுக்கு எல்லா நாடுகளும் இந்த பொருளாதார வீழ்ச்சி அடைந்து கொண்டிருப்பதை நாம் என்ன செய்கின்றோம், கண்கூடாக பார்த்து வருகின்றோம். இதற்கு நாம் பல காரணங்களை சொல்லலாம், பலவிதமான காரணங்களை நம்மால் பட்டியலிட முடியும். அதிலும் குறிப்பாக மிக முக்கியமான ஒரு காரணம் எது என்று பார்த்தால் வட்டி. இந்த வட்டியின் காரணமாகத்தான் செல்வம் மிகுந்த, எண்ணெய் வளம் மிகுந்த நாடுகளும் கூட பொருளாதார வீழ்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருப்பதை நம்மால் உணர முடிகின்றது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அதனால்தான் இந்த வட்டி என்கின்ற சமூக கொடுமையை, பொருளாதார சுரண்டலை, வன் கொடுமையை இஸ்லாம் மிக ஒண்ணுமையாக அவர்கள் எல்லாம் ஆய்வு செய்து இதற்கு என்ன தீர்வு என்று அவர்கள் ஆராய்ந்து கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். இஸ்லாமிய வார்க்கம் 1400 வருடங்களுக்கு முன்பாகவே இந்த வட்டியின் மூலமாக மனித சமூகம் எவ்வாறெல்லாம் நசுக்கப்படுகின்றது, எவ்வளவு பெரிய வீழ்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது என்பதை நமக்கு தெள்ள தெளிவாக உணர்த்திவிட்டது. அல்லாஹு ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே இதை குறித்து ஏராளமான வசனங்களிலே நமக்கு உணர்த்துகின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வட்டியை மிகப்பெரிய பாவங்களில், 7 பெரும் பாவங்களில் ஒரு பாவமாக சொல்லுகின்றார்கள். அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரியில 2766 செய்தியாக பதிவு செய்யப்படுகின்றது. அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள், உங்களை அழித்தொழிக்கக்கூடிய 7 பெரும் பாவங்களை விட்டு நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். முதலாவதாக சொல்லுகின்றார்கள், அல்லாஹுவின் தூதரவர்களே, மனித சமூகத்தை அழித்தொழிக்கக்கூடிய பாவங்கள் என்று சொன்னீர்களே, அந்த 7 பெரும் பாவங்கள் என்ன என்று சஹாபாக்கள் கேட்கின்றார்கள். அல்லாஹுடைய தூதர் அவர்கள் பட்டியலிடுகின்றார்கள், அஷ்ஷிர்கு பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது, அஸ்ஸஹர், சூனியம், வகத்லுன் நஃப்ஸில் நஃப்ஸல்லதி ஹர்ரமல்லாஹு இல்லா பில் ஹக், ஒரு மனிதனை அநியாயமான முறையில் கொலை செய்வது, வஅக்லுர் ரிபா, வட்டியை உண்பது, வஅக்லு மாலல் யதீம், அநாதைகளுடைய பொருட்களை உண்பது, போர் காலத்திலே போர் நடந்து கொண்டிருக்கும் போது புறமுதுகு காட்டி ஓடுவது, வகதுபுல் முஹ்ஸனாத்தில் முஃமினாத்தில் காஃபிலாத், பத்தினித்தனமான அந்த பெண்களின் மீது, மூமினான பெண்களின் மீது அவதூறு சொல்வது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எண்ணிய 7 பெரும் பாவங்களில் ஒரு பாவம்தான் இன்றைக்கு சமூகத்திலே மனித சமூகத்தினுடைய அழிவுக்கு காரணமாக இருக்கக்கூடிய வட்டி என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அல்லாஹுடைய தூதர் அவர்கள் 7 பெரும் பாவங்களில் ஒன்றாக சொல்லுகின்றார்கள். வட்டி என்றால் என்ன? ஒரு மனிதன் அவனுடைய கஷ்டம், அவனுடைய பொருளாதார தேவைக்காக கடன் வாங்குகின்றான். இப்படி கடன் வாங்கும் போது அவன் வாங்கிய அந்த தொகையை விட கூடுதலான தொகையை வசூலிப்பதுதான் வட்டி. கூடுதலான தொகையை வசூலிப்பதுதான் வட்டி. இந்த வட்டியின் மூலமாக எந்த அளவுக்கு இந்த மனித சமுதாயம் பாதிக்கப்பட்டிருக்கின்றது என்று சொன்னால், அண்டாவை அடகு வைத்தவர்கள் இருக்கின்றார்கள், பாத்திரங்களை அடகு வைத்தவர்கள் இருக்கின்றார்கள், வீட்டை அடகு வைத்தவர்கள் இருக்கின்றார்கள், நகையை அடகு வைத்தவர்கள் இருக்கின்றார்கள். ஏன், கட்டிய மனைவியை கூட அடகு வைக்கின்ற நிலைக்கு ஒரு மனிதன் தள்ளப்படுகின்றான் என்று சொன்னால், இந்த வட்டிதான் இதற்கு மிகப்பெரிய காரணமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஒரு நாட்டையே அடகு வைக்கக்கூடிய நிலைமைக்கு இந்த வட்டி மனித சமூகத்தை தள்ளி இருக்கின்றது என்பதை நாம் பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்று வரைக்கும் பலஸ்தீனிலே ஒரு மிகப்பெரிய யுத்தம் நடந்து கொண்டிருக்கின்றது. எதற்காக? பல காரணங்கள் இருக்கலாம், ஆனால் மிக முக்கியமான காரணம் மண்ணுக்கான ஒரு போராட்டம், ஈமானிய போராட்டம். கண்ணியத்திற்குரியவர்களே, பலஸ்தீனிலே இன்றைக்கு பிஞ்சு குழந்தைகள் கொடூரமாக கொலை செய்யப்படுகின்றார்களே, பெண்கள் கொடூரமாக கொலை செய்யப்படுகின்றார்களே, அந்த நாடு முற்றிலுமாக இஸ்ரேல் என்ற யூத பயங்கரவாதிகளால் அழித்தொழிக்கப்படுகின்றதே. என்ன காரணம் தெரியுமா? அந்த மக்கள் ஒரு தவறை செய்தார்கள். யூதர்கள், யூதர்களுடைய தொழிலே வட்டி தொழில். இந்த உலகத்திலே வட்டியை அறிமுகப்படுத்தியதனுடைய பங்கு யூதர்களுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கின்றது. இந்த வட்டி தொழிலை அவர்கள் தான் இந்த உலகத்திலே அறிமுகப்படுத்தியவர்கள். அவர்கள் அவர்களிடமிருந்து முஸ்லீம்களில் சிலர், பலஸ்தீனத்தை சார்ந்த முஸ்லீம்களில் பலர் வட்டிக்காக பணம் வாங்கினார்கள். இறுதியிலே நிலத்தை எழுதி கொடுக்கக்கூடிய நிர்பந்தத்திற்கு ஆளாக்கப்பட்டு சொந்த மண்ணை விட்டு இன்றைக்கும் அந்த மண்ணுக்கான போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்று சொன்னால், மனித சமூகத்தினுடைய அழிவிற்கு மிகப்பெரிய காரணமாக இருப்பது இந்த வட்டி தொழில் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, வட்டிக்கும் வியாபாரத்திற்கும் மிகப்பெரிய வேறுபாடு இருக்கின்றது. முஸ்லீம்களில் பலர் இன்றைக்கு வட்டி தொழிலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதற்காக அவர்கள் வாதிடுகின்றார்கள். என்ன சொல்லுகின்றார்கள்? இதுவும் வியாபாரத்தை போன்றுதான், நாங்கள் ஒரு தொகையை வட்டியாக கொடுக்கின்றோம் என்று சொன்னால் இதை வசூல் செய்வதற்காக பெட்ரோலை செலவு செய்கின்றோம்,
எங்களுடைய நேரங்களை செலவு செய்கின்றோம், அதற்கான அலுவலகத்தை திறந்து வைத்திருக்கின்றோம், அதற்காக சம்பளத்திற்காக ஆளை அமர்த்தி இருக்கின்றோம், இதுவும் வியாபாரத்தை போன்றுதான் என்று வாதிடக்கூடிய முஸ்லிம் சமூகத்திலே பலரை நம்மால் பார்க்க முடிகின்றது. கண்ணியத்திற்குரியவர்களே, வியாபாரத்தை பொறுத்த மட்டில் உற்பத்தி செய்கின்ற ஒரு பொருள் அது வாங்கப்படுகின்றது. வியாபாரத்திலே லாபமும் நஷ்டமும் உண்டு, ஆனால் வட்டியில் அப்படி அல்ல, லாபம் மட்டும்தான் குறிக்கோளாக பார்க்கப்படுகின்றது. அல்லாஹு தஆலா வஹல்லல்லாஹுல் பைஅ வஹர்ரமர் ரிபா, வியாபாரத்தை அல்லாஹ் ஹலாலாக்கி இருக்கின்றான், வட்டியை அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கின்றான். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான், அல்லதீன யாக்குலூனர் ரிபா, யார் வட்டியை வாங்கி தின்னுகின்றார்களோ சாப்பிடுகின்றார்களோ, லா யகூமூன இல்லா கமா யகூமுல் லதீ يتحبطه الشيطان من المس. நாளை மறுமையிலே அவன் எப்படி எழுப்பப்படுவான் தெரியுமா? வட்டியோடு தொடர்புடையவர்கள் மனதிலே கை வைத்து கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். வட்டியோடு தொடர்புடையவர்கள், வட்டி பேங்கிலே கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடியவர்கள், வட்டியினுடைய பணத்திலே பொருளாதாரத்தை அமைத்துக் கொண்டவர்கள், அல்லாஹ் சொல்கின்றான், அல்லதீன யாக்குலூன ரிபா லா யகூமூன இல்லா கமா யகூமுல் லதீ யதஹப்பத்துஹு ஷைத்தானு மினல் மஸ். ஷைத்தான் தீண்டப்பட்டவன் பைத்தியம் பிடித்ததை போன்று அவன் மறுமையிலே எழுப்பப்படுவான் என்று அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான். என்ன காரணம் தெரியுமா? ذَلِكَ بِأَنَّهُمْ قَالُوا إِنَّ الْبَيْعُ مِثْلُ الرِّبَا, வியாபாரத்தை போன்றுதான் வட்டி என்று அவர்கள் சொன்னார்கள். இதன் காரணமாக பைத்தியம் பிடித்தவர்கள் எழுப்பப்படுவதை போன்று மறுமையில் எழுப்பப்படுவார்கள் என்று அல்லாஹு தஆலா எச்சரிக்கின்றான். அல்லாஹ் சொல்கின்றான், வஹல்லல்லாஹுல் பைஅ, அல்லாஹ் வியாபாரத்தை உங்களுக்கு ஹலாலாக்கி இருக்கின்றான், வஹர்ரமர் ரிபா வட்டியை ஹராமாக்கி இருக்கின்றான், ஃபமன் ஜாஅஹு மௌஇலத்தும் மின் ரப்பிஹி ஃபன்தஹா ஃபலஹு மா ஸலஃப். அல்லாஹு தஆலா சொல்கின்றான், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உங்களுக்கு உபதேசம் வந்த பிறகும் இந்த தீமையை யார் நிறுத்தி கொண்டார்களோ கடந்து சென்று விட்டது, அதனுடைய இறுதி அம்ருஹு இலல்லாஹ், அதனுடைய இறுதி முடிவு அல்லாஹ்விடத்தில் இருக்கின்றது. ஒமன் ஆத, இந்த தவறை மீண்டும் மீண்டும் யார் திரும்ப திரும்ப செய்கின்றார்களோ, ஃபஉலாயிக அஸ்ஹாபுன் நார், அவர்கள் நரகவாதிகள், ஹும் ஃபீஹா காலிதூன், அதிலே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா எச்சரிக்கின்றான். அன்பிற்கினிய சகோதரர்களே, இந்த வசனத்தை செவிமடுத்த என் அன்பிற்கினிய சகோதரர்களே, கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், உங்களில் யாராவது வட்டியோடு பேம்போடு நகையை அடமானம் வைத்து அல்லது வீட்டினுடைய பத்திரத்தை அடமானம் வைத்து வட்டியோடு தொடர்புடையவர்களாக இருந்தால் இன்றோடு அந்த பாவத்தை நிறுத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹ் மிக கடுமையாக தண்டிக்கக்கூடியவன். நம்மளே பலர் என்ன நினைக்கின்றார்கள் என்று சொன்னால், வட்டி கொடுப்பதுதான் குற்றம், வட்டி வாங்குவதுதான் குற்றம், வட்டி தொழில் செய்வதுதான் குற்றம் என்று நினைக்கின்றார்கள். இல்லை, வட்டி வாங்குபவன் வட்டி கொடுப்ப வாக்கில் வட்டி வாங்குபவன் கொடுப்பவன் கணக்கெழுதுபவன் சாட்சி சொல்பவன் எல்லோரும் பாவத்திலே சமமானவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இஸ்லாம் வட்டியை மிக வன்மையாக கண்டிக்கின்றது. எந்த ஒரு குற்றத்திற்கும் இல்லாத அளவுக்கு கடுமையான தண்டனையை வழங்கக்கூடியதாக இருக்கின்றது. அல்லாஹு தஆலா சொல்கின்றான், அல்லாஹுவோடும் அவனது தூதரோடும் போர் பிரகடனம் செய்வதற்கு நீங்கள் தயாராகி விட்டீர்களா என்று அல்லாஹ் எச்சரிக்கின்றான். அல்லாஹு தஆலா சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இத்தகுல்லாஹ், அல்லாஹுவை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், வதரு மா பக்கிய மினர் ரிபா, வட்டியில் எஞ்சி மீதி உள்ளதை நீங்கள் விட்டுவிடுங்கள், இங்குந்தும் முஃமினீன், நீங்கள் மூமின்களாக இருந்தால், ஃபைன் லம் தஃஅலு, அப்படி நீங்கள் செய்யவில்லை என்றால், ஃஅஸனு பிஹர்பின் மினல்லாஹி வரசூலிஹி, அல்லாஹுவோடும் அல்லாஹுடைய தூதரோடும் போர் பிரகடனம் செய்வதற்கு நீங்கள் தயாராகி விட்டீர்களா, வைன் துபுதும் ஃபலக்கும் ரூஸு அம்வாலிக்கும், உங்களுடைய சொத்து உங்களுக்கு இருக்கின்றது, அதிலே நீங்கள் கடன் கொடுத்ததாக இருந்தால், நீங்கள் ஒருவருக்கு கடன் கொடுத்தால் அந்த கடனை மட்டும் நீங்கள் திரும்ப வாங்கிக் கொள்ளுங்கள், அதிகமாக நீங்கள் வாங்காதீர்கள், உங்களுடைய சொத்து உங்களுக்கு இருக்கின்றது. அல்லாஹு தஆலா சொல்கின்றான், லா துலிமூன் வலா துலமூன், நீங்கள் பிறருக்கும் அநீதம் இழைக்காதீர்கள், உங்களுக்கும் எந்த விதமான அநீதமும் ஏற்படாது என்று அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, வட்டி இருக்கின்றதே, வட்டியோடு தொடர்புடைய விஷயங்கள், அதிலே அல்லாஹு தஆலா எந்த விதமான பரக்கத்தையும் செய்ய மாட்டான். அல்லாஹுடைய அருள் அது அகற்றப்படுகின்றது, அது தூரமாகி விடுகின்றது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் அதிகமாக சம்பாதிக்கின்றான், அதெல்லாம் அவனுடைய அருளுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அதிகமாக சம்பாதிக்கின்றான், ஆனாலும் அவனுடைய தேவை நிறைவடையவில்லை. சில லட்சக்கணக்கிலே சம்பாதிக்கின்றான், கோடிக்கணக்கிலே சம்பாதிக்கின்றான், ஆனாலும் அவனுடைய தேவை நிறைவடையவில்லை என்றால் அல்லாஹ்வுடைய அருள் அங்கு இல்லை என்று நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். அதே நேரத்திலே குறைவான சம்பளத்தை வாங்குகின்றான், நிறைவாக வாழுகின்றான், அல்லாஹ்வுடைய அருள் அவனுக்கு இருக்கின்றது. அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல கட்டங்களில் அல்லாஹ்விடத்திலே நீங்கள் செல்வத்தை கேட்பதை விட அவனிடத்திலே அதிகமாக அருளை கேளுங்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹும்மா இன்னி அஸ்அலுக, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள், இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஸஹீஹுல் ஜாமியில இதை பதிவு செய்கின்றார்கள், அல்லாஹும்மா இன்னி அஸ்அலுக மின் ஃபளிக வ ரஹ்மதிக, இறைவா உன்னிடத்திலே நான் ரஹ்மத்தை கேட்கின்றேன், உன்னிடத்திலே நான் உனது அருளை கேட்கின்றேன், ஃபஇன்னஹு லா யம்லிகுஹா இல்லா அன்ஸ, உன்னை தவிர அந்த அருளுக்கு சொந்தக்காரன் வேறு யாரும் இல்லை. செல்வம் இருக்கலாம், ஆனால் அந்த செல்வத்திலே அருள் இருக்க வேண்டும், அல்லாஹுடைய ரஹ்மத் இருக்க வேண்டும், அது மிக முக்கியமான ஒன்று. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைக்கு சமூகத்திலே மக்கள் எதற்காக எல்லாம் வட்டி வாங்குகின்றார்கள், அதை எப்படி எல்லாம் வாதிடுகின்றார்கள், அதற்காக குதர்க்கம் செய்கின்றார்கள், விவாதம் செய்கின்றார்கள், அதை நியாயப்படுத்துவதற்கு எல்லா விதமான முயற்சிகளையும் செய்கின்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களை, ஒரு மனிதன் பிறந்ததில் இருந்து இறக்கின்ற வரை வட்டி என்பது அவனுடைய வாழ்வோடு மிகவும் நெருங்கிய தொடர்புடைய ஒன்றாக இந்த உலகத்திலே ஆகிவிட்டது. சொல்லுகின்றார்கள், நிர்பந்தம். எந்த நிர்பந்தம்? உயிர் பிரிகின்ற அந்த ஒரு நிலை. எல்லோரிடத்திலும் கடன் கேட்டு விட்டார்கள், யாரும் கொடுக்கவில்லை என்கின்ற அந்த ஒரு நிலை வரும்போதுதான் வட்டிக்கு என்ன செய்யலாம், பணம் வாங்கலாம். உயிர் பிரிகின்ற அந்த நிலை, இதுதான் நிர்பந்தம். ஆனால் இன்றைக்கு ஆடம்பரமான தேவைகளை எல்லாம் முஸ்லிம் சமுதாயம் அத்தியாவசிய தேவைகளாக ஆக்கிக் கொண்டது. அதனாலதான் வட்டியில போய் விழுகின்றார்கள். எந்த அளவுக்கு அப்படின்னா, ஒரு மனிதன் பிறக்கின்றான், அவன் சிறுவனாக இருக்கின்றான், இளமை பருவத்தை அடைகின்றான், இளமை பருவத்தில் அவனுக்கு உயர்கல்வி கொடுப்பு, உயர்கல்வி அளிப்பதற்காக கல்வி கடன் என்ன செய்கின்றார்கள், பேங்க்லேருந்து லோன் வாங்குறாங்க. இந்த வெளிநாடுகளே வாழக்கூடிய நிறைய பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுடைய அந்த படிப்பிற்காக, உயர் கல்விற்காக, கல்விக்காக பேங்கிலே கடன் வாங்கியவர்கள் நிறைய மக்கள் இருக்கின்றார்கள். வங்கியிலே கடன் வாங்கியவர்கள் அதிகமான மக்கள் இருக்கின்றார்கள். என்ன சொல்லுகின்றார்கள், மகனுடைய உயர்கல்வி. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுடைய அருள் எப்படி கிடைக்கும் என்று யோசித்து பாருங்கள். ஒரு மனிதனுடைய அந்த வாழ்க்கையை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வது கல்வி. அந்த ஆரம்ப நிலையிலேயே ஒரு ஹராம் அவனுடைய வாழ்க்கையோடு இணைந்து கொள்ளும் போது அதில் அல்லாஹு தஆலா எப்படி வரக்கத்தை கொடுப்பான் யோசித்து பாருங்கள். அதே போன்று இன்றைக்கு திருமணத்திற்காக பேங்கில் கடன் வாங்குறாங்க, வங்கியில் கடன் வாங்குகின்றார்கள் திருமணத்திற்காக. பணக்காரன் எப்படி ஆடம்பரமாக திருமணம் செய்கின்றானோ அதை பார்த்து ஒரு ஏழை ஏங்குகின்றான், ஏங்கி இதை போன்று ஆடம்பரமாக திருமணம் செய்ய வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தத்திற்கு தள்ளப்படுகின்றான். அதனால அதிலும் குறிப்பாக வரதட்சணை, இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த சமூக தீமைகள் இருக்கின்றது. அது வட்டியாக இருக்கலாம், வரதட்சணையாக இருக்கலாம், திருட்டாக இருக்கலாம், கொலையாக இருக்கலாம், விபச்சாரமாக இருக்கலாம். இந்த எல்லா பாவங்களும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாக இருக்கின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எளிமையான முறையில் நீங்கள் திருமணம் நடத்துங்கள், அதில் தான் அதிகமான பரக்கத்து இருக்கின்றது என்று சொன்னார்கள். அப்ப ஆடம்பரமான முறையிலே திருமணம் நடத்துவதற்காக ஒருவன் என்ன செய்கின்றான், வங்கியில் இருந்து வட்டிக்காக கடன் வாங்குகின்றான். கடன் வாங்கி அதை அடைக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படும் போது தற்கொலை செய்து கொள்கின்றான். இப்படி அதிகமாக ஆடம்பரமாக திருமணம் நடத்த முடியாமல் அல்லது வரதட்சணை கொடுக்க வேண்டும் என்ற அந்த காரணத்திற்காக பல கன்னிகள், முதிர் கன்னிகள் நமது சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் திருமணம் முடிக்காமல் அவர்கள் வீட்டிலே இருந்து குமுறி குமுறி இறுதியிலே அவர்களுடைய இச்சையை தீர்த்துக் கொள்வதற்காக தவறான ஒரு பாதையை, விபச்சாரம் என்கின்ற ஒரு பாவத்தை செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு அவர்கள் தள்ளப்படுகின்றார்கள். இந்த விபச்சாரம் கொலையிலே சென்று முடிகின்றது, கொள்ளையிலே சென்று முடிகின்ற. இப்படி எல்லா விதமான சமூக தீமைகளும் இஸ்லாம் தடுத்த சமூக தீமைகள் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாக இருப்பதை நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். திருமணத்திற்காக, ஆடம்பர திருமணங்கள் நடத்துவதற்காக மக்கள் என்ன செய்கின்றார்கள், அதை நியாயப்படுத்தி வரதட்சணை கொடுக்க வேண்டும் என்பதை நியாயப்படுத்தி வட்டியிலே வங்கியிலே கடன் வாங்கு வட்டிக்கு கடன் வாங்குவதை என்ன செய்கின்றோம் பார்க்கின்றோம். மருத்துவத்திற்காக கடன் வாங்குகின்றார்கள். உயிர் பெறுகின்ற ஒரு வேலை என்று சொன்னால் அது அனுமதிக்கப்பட்டது. அல்லாஹுடைய மிகப்பெரிய கிருபையினால் இன்றைக்கு சில சமூக நலனின் மீது அக்கறை கொண்டவர்கள் மறுமையில் அல்லாஹுவிடத்திலே கூலி கிடைக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கமுடைய சகோதரர்கள் ஒன்றிணைந்து சில குழுமங்களை தொடங்கி என்ன செய்கின்றார்கள், கடன் அவர்களுக்கு மருத்துவ உதவி தேவையுடையவர்களுக்கு ஏழைகளுக்கு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் அல்லாஹுடைய நற்கூலியை மட்டும் எதிர்பார்த்து மருத்துவ உதவிகளை செய்து கொண்டிருப்பதை கண்கூடாக காணுகின்றோம். அல்லாஹு தஆலா மேலும் மேலும் அவர்களுக்கு அபிவிருத்தி செய்ய வேண்டும், அவர்களுடைய அந்த உழைப்புக்குரிய முழுமையான கூலியை மறுமையில அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே மனமாற நாம் பிரார்த்தனை செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். அதே போன்று கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைக்கு பாருங்கள், வியாபாரத்திற்காக வட்டிக்கு கடன் வாங்குகின்றார்கள். வியாபாரத்தை அபிவிருத்தி செய்வதற்காக, வியாபாரத்தை பெருக்குவதற்காக என்ன செய்கின்றார்கள், சில மக்கள் அகலக்கால் எடுத்த உடனேயே 10வது படியில தான் கால வைக்கிறது. 1, 2, 3, 4 என்று படிப்படியாக வாழ்க்கையில் முன்னேறுவோம் என்று பார்ப்பதில்லை. எடுத்த உடனே அகலக்கால் வைப்பது, வட்டி வங்கியிலே போய் கடன் வாங்கி வியாபாரம் செய்வதற்காக. எப்படி அந்த வியாபாரத்திலே அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்துவான், அபிவிருத்தியை ஏற்படுத்துவான், நஷ்டம் ஏற்பட்டு இறுதியிலே அவர்கள் தற்கொலை செய்யக்கூடிய காட்சியை நாம் என்ன செய்கின்றோம் பார்க்கின்றோம். அதே போன்று கண்ணியத்திற்குரியவர்களே, விவசாயத்திற்காக கடன் வாங்குகின்றார்கள். வங்கியிலே வட்டிக்காக கடன் வாங்குகின்றார்கள். அதிலே அவர்கள் கட்ட முடியாமல், சமீபத்திலே கூட நீங்கள் தொலைக்காட்சியை பார்த்திருப்பீர்கள், எல்லோருடைய தூக்கத்தையும் தொலைத்த ஒரு காட்சி, எல்லோருடைய உள்ளத்திலும் மிகப்பெரிய ரணத்தை ஏற்படுத்திய ஒரு காட்சி. ஒரு குடும்பமே நின்று எரிந்தது. அரசு அலுவலகத்திற்கு முன்னால் ஒரு குடும்பமே நின்று எரிந்தது. பச்சிளம் பிள்ளைகள், 2 பிள்ளைகள், அவர்கள் நின்று எரிந்தார்கள். அவர்களுக்கு தெரியாது நாம் எதற்காக எரிகின்றோம், எதற்காக தந்தை நம் மீது மண்ணெண்ணெயை ஊற்றி தீ வைத்தார்கள். கதறுகின்றார்கள். நின்று எரிந்த ஒரு காட்சியை பார்த்தோம். கடனுக்காக நாம் எரிந்தோமா, வட்டிக்காக? எந்த பாவமும் அறியாத பிஞ்சு குழந்தைகள் அநியாயமான முறையிலே அங்கே கொலை செய்யப்பட்டார்களே. என்ன காரணம்? இந்த வட்டிதான் எல்லாவற்றிற்கும், மனித சமூகத்தினுடைய அழிவிற்கு இந்த வட்டிதான் மிகப்பெரிய காரணமாக இருந்து கொண்டிருக்கின்றது. கண்ணியத்திற்குரியவர்களே, அதை போன்று பாருங்கள், நம்மளை அதிகமான மக்கள் வீடு கட்டுவதற்காக பேங்க்ல லோன் எடுக்கிறாங்க. வெளிநாட்டிலே வாழக்கூடிய பல மக்கள் தங்களுடைய இளமையை இதற்காகவே அவர்கள் அர்ப்பணித்துக் கொண்டார்கள். இளமையை அவர்கள் இங்கே செலவழிக்கின்றார்கள். நம்மிலே அதிகமான மக்கள் இருக்கின்றார்கள், எப்படியாவது ஒரு வீடு கட்டணும். அதனால என்ன செய்வது? வங்கியிலே சென்று லோன் வாங்குவது. அதற்காக மாதம் மாதம் எப்படி குடும்ப செலவிற்காக ஒரு பணம் ஒதுக்கப்படுகின்றதோ, பிள்ளையினுடைய மருத்துவ செலவிற்காக, படிப்பிற்காக ஒரு குறிப்பிட்ட தொகை ஒதுக்கப்படுகின்றதோ, வட்டிக்காக ஒரு தொகை ஒதுக்கப்படுகின்றது. யாரும் மறுக்க முடியாது, நிதர்சனமான உண்மை நமது சமூகத்திலே, முஸ்லிம் சமூகத்திலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய செய்திகளை நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். அதை போன்று கண்ணியத்திற்குரியவர்களே, வாகனம் வாங்குவதற்காக வங்கியிலே லோன் வாங்குறாங்க. இன்றைக்கு வங்கிகள் இமெயில் ஐடி தெரிஞ்சா போதும், லோன் வேண்டுமா லோன் வேண்டுமா என்று வாங்காதவனை கூட வாங்க வைக்கக்கூடிய அளவுக்கு ஆசை வார்த்தைகளை கூறிக்கொண்டு என்ன செய்கின்றார்கள், வாங்குமாறு நிர்பந்திக்கின்றார்கள். இமெயில் ஐடி, போன் மெசேஜ், அந்த நம்பர் எல்லாம் தெரிஞ்சதுன்னா உடனே எல்லா பேங்க்ல இருந்தும், அரசு வங்கியாக இருந்தாலும் தனியார் வங்கியாக இருந்தாலும் என்ன செய்யறாங்க, அழைப்பு கொடுக்கிறாங்க, எங்கிட்ட வாங்க, வந்து லோன் வாங்குங்க, ஆசை வார்த்தைகளை கூறுகின்றார்கள். இந்த ஆசை வார்த்தைகளுக்கு ஆடம்பரமான வாழ்க்கைக்காக என்ன செய்கின்றார்கள், மக்கள் லோன் வாங்குறாங்க. நகையை நிறைய மக்கள் என்ன செய்யறாங்கன்னா, அன்பிற்கினியவர்களை கொஞ்சம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், நகையை அடமானம் வைக்கின்றார்கள் தேவைகளுக்காக. அது கல்வி தேவையாக இருக்கலாம், அல்லது வீடு கட்டுவதாக இருக்கலாம், திருமணமாக இருக்கலாம், ஏதாவது ஒரு தேவைக்காக என்ன செய்யறாங்கன்னா நகையை வங்கியிலே கொண்டு அடமானம் வைக்கின்றார்கள். மாதம் மாதம் அதற்கு வட்டி கட்டுகின்றார்கள். அந்த வட்டி கட்டக்கூடிய காசு இருந்தா அதை மாதிரி அதிகமான நகைகள் வாங்கலாம். இன்னும் நமது பெண்களுக்கு ஒரு செய்தியை இங்கே சொல்ல ஆசைப்படுகின்றேன். இந்த ஒளிநாடாவை பார்க்கக்கூடிய, கேட்கக்கூடிய, அல்லது இந்த செய்தியை உங்களுடைய குடும்ப பெண்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், பெண்களிடத்தில் நகையை கணவன் கஷ்டப்படுகின்றான், சிரமப்படுகின்றான், தேவை இருக்கின்றது, நகையை கலட்டி கொடுப்போம், அவர் அதை சம்பாதித்து நமக்கு வாங்கி தருவார். நம்பிக்கை இல்லை, கணவனின் மீது நம்பிக்கை இல்லை, விற்க கூடாது. என்ன செய்யுங்க, பேங்கில் அடமானம் வச்சுக்கோங்க, விற்க கூடாது என்று கணவனை வட்டி வாங்க நிர்பந்திக்க கூடிய பெண்கள் நமது சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். யோசித்து பாருங்கள் கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த நகையை வங்கியிலே அடமானம் வைத்து மாதம் மாதம் அதற்கு வட்டி கட்டக்கூடிய அந்த ஒரு நிலை, அதற்கு எவ்வளவு நகை வாங்கி வாங்கலாம், அந்த நகையை விற்றுவிட்டால் அதற்கு பிறகு, அதை ஏன் நம்முடைய சமுதாயம் யோசிக்கவில்லை? கண்ணியத்திற்குரியவர்களே, அதை போன்று பாருங்கள், இப்படி நிறைய விஷயங்களை நாம வாகனம் எல்லா விஷயத்திலும் வட்டி சம்பந்தமாக சில சந்தேகங்கள் மக்களுக்கு இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் வருகின்ற ஜும்ஆவிலே அதற்குரிய விளக்கங்களை நாம் தெளிவாக சொல்லுவோம். அப்ப இப்படி சமூகம், மனித சமூகம் வட்டியின் மூலமாக அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது. கொலை, தற்கொலை, எல்லா விதமான தீமைகளும் இதன் மூலமாக ஏற்படுகின்றது. அதனால கண்ணியத்திற்குரியவர்களே, வட்டி வாங்குவது மட்டுமல்ல, கொடுப்பதும் மிகப்பெரிய தவறு, மிகப்பெரிய பாவம். இதை மனதிலே ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். வட்டியோடு ஏதாவது ஒரு சகோதரர்கள் இந்த சபையிலே தொடர்புடையவர்களாக இருந்தால் இன்றோடு அதை நிறுத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுக்காக வேண்டி பணிவோடு நான் கேட்டுக் கொள்கின்றேன், இன்றோடு நிறுத்திக் கொள்ளுங்கள், முடித்துக் கொள்ளுங்கள். வங்கியோடு நீங்கள் என்ன செய்யாதீர்கள், வட்டிக்காக கடன், சில நேரங்களில் ஊருக்கு காசு அனுப்புறது, இதெல்லாம் நிர்பந்தமான விஷயம், வங்கியோடு உள்ள அந்த பரிவர்த்தனைகள் தவிர்க்க முடியாதது. ஆனால் நகையை அடமானம் வைத்து, வீட்டு பத்திரங்களை அடமானம் வைத்து, சொத்து பத்திரங்களை அடமானம் வைத்து வங்கியிலே கடன் வாங்கி வாழ்க்கையை கழிக்க வேண்டாம். அல்லாஹ் அதிலே வரக்கத்தை தரமாட்டான், அபிவிருத்தியை தரமாட்டான். இந்த உலகத்திலும் நஷ்டம், மறுமையில் மிகப்பெரிய நஷ்டம். ஷைத்தானால் தீண்டப்பட்டவனை போன்று எழுப்பப்படுகின்ற ஒரு நிலைமை ஏற்படும். அதனால் கண்ணியத்திற்குரியவர்களே, வட்டியிலிருந்து முழுமையாக விலகிக் கொள்ளக்கூடிய ஒரு சமூகமாக அல்லாஹு தஆலா நம் அனைவர்களையும் ஆக்கிடுவானாக என்று கூறி எனது ஜும்மாவின் முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானல்லாஹ் அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, வட்டி என்ற இந்த பெரும் பாவத்தினால் சமூகம் எந்த அளவுக்கு, மனித சமூகம் பாதிப்புகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வட்டியை வாங்குவதன் மூலமாக அல்லது கொடுப்பதன் மூலமாக அல்லது இதற்கு எழுதுவதன் மூலமாக சாட்சி சொல்வதன் மூலமாக அது மறுமையில் அல்லாஹ்விடத்திலே எந்த அளவுக்கு நமக்கு தண்டனையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு காரியம் என்பதை பற்றி எல்லாம் குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் சில செய்திகளை அறிந்து கொண்டோம். சரி, இந்த வட்டி என்ற இந்த சமூக கொடுமையை, வட்டி என்ற இந்த வன்கொடுமையை, வட்டி என்ற இந்த பொருளாதார சுரண்டலை, சுரண்டலிலிருந்து சமூகத்தை பாதுகாப்பதற்கு இஸ்லாம் என்ன தீர்வை சொல்லுகின்றது? அன்பிற்கினியவர்களே, நமது மார்க்கத்தை போன்று மனிதன் சந்திக்கின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வை சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் இந்த உலகத்திலே எதுவுமே இல்லை, எந்த கொள்கைகளும் இல்லை. அருமையான சில திட்டங்கள் இருக்கின்றது. முதலாவது, சமூகத்தை வட்டியிலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் பைத்து ஜகாத். ஒவ்வொரு செல்வந்தர்களும் உளமாற அல்லாஹுவை அஞ்சி ஜக்காத்தை கொடுத்து விட்டார்கள் என்று சொன்னால் இந்த சமூகத்திலே வட்டி ஒழிக்கப்பட்டுவிடும், வட்டி ஒழிக்கப்பட்டுவிடும். அல்லாஹு தஆலா சொல்கின்றான், வட்டியை அழித்து ஒழித்து அல்லாஹ் நாசமாக்குவானாக. உயிருமிஸ் ஸதகா, தான தர்மங்களை அல்லாஹ் மென்மேலும் பெருக்குவானாக. வல்லாஹு லா யுஹிப்பு குல்ல கஃபாரின் அஸீம், அல்லாஹு தஆலா காஃபிரான ஒவ்வொரு பாவிகையும் அல்லாஹ் விரும்புவதில்லை என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். அப்ப பைத்து ஜகாத் அது முறைப்படுத்தப்பட வேண்டும். செல்வந்தர்கள் ஏழைகளை அறிந்து அவர்களுடைய தேவைகளை அறிந்து ஜக்காத்தை முறையாக கொடுக்க வேண்டும். இந்த நாட்டிலே அரசாங்கம் இஸ்லாமிய அரசாங்கமாக இருக்கின்ற காரணத்தினால் முறையாக கம்பெனிகளிடமிருந்து, செல்வந்தர்களிடமிருந்து ஜக்காத் வசூலிக்கப்பட்டு ஏழைகளுடைய தேவைகளை இயன்ற அளவுக்கு நிறைவேற்றுகின்றார்கள். இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் அது இஸ்லாமிய அரசாங்கம் இல்லை. அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்?
நமது ஜமாத்தார்கள் மீது ஒரு பொறுப்பு கடமை இருக்கின்றது. ஜமாத்தார்கள் பைத்து ஜகாத் என்ற ஒரு திட்டத்தை தொடங்க வேண்டும். எந்த ஜமாத்துகளில் எல்லாம் இந்த திட்டம் இல்லையோ அவர்கள் இந்த திட்டத்தை தொடங்கி அந்த ஊர்ல அவர்களுடைய சொந்த ஊரிலே யாரெல்லாம் செல்வந்தர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு ஜகாத்தினுடைய அந்த நன்மையை குறித்து, ஜகாத் கொடுக்கவில்லை என்றால் இறைவன் மறுமையிலே தரக்கூடிய தண்டனை என்ன, அதை சொல்லி ஒவ்வொரு ஜமாத்தில் உள்ள உறுப்பினர்களும் தலைவர்களும் அதே போன்ற அந்த பள்ளிவாசலில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் செல்வந்தர்களை அணுகி முறையாக ஜக்காத்தை வசூல் செய்ய வேண்டும். வசூலித்து அந்த ஊர்களில் ஏழைகள் யார் இருக்கின்றார்கள் என்று ஆராய்ந்து அவர்களுக்கு என்ன தேவைகள் இருக்கின்றது என்று அந்த தேவையை பூர்த்தி செய்வதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும். மிக அருமையான ஒரு திட்டத்தை இஸ்லாம் நமக்கு சொல்கின்றது, பொருளாதார திட்டம். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றார், இன்னமத் ஸதகாத்து, நிச்சயமாக அந்த ஜகாத் என்பது தான தர்மங்கள், லில் ஃபுகரா'இ வல் மசாகீன், ஏழைகளுக்கும் வறியவர்களுக்கும் உரியது, வல் ஆமிலீன அலைஹா, அதற்காக யாரெல்லாம் உழைக்கின்றார்களோ அந்த ஜகாத்தை திரட்டுவதற்காக யாரெல்லாம் உழைக்கின்றார்களோ அவர்களுக்கு, வல் முஅல்லஃபத் குலூபுஹும், யாருடைய உள்ளங்கள் இஸ்லாத்தின் பக்கம் ஈர்ப்புடையதாக இருக்கின்றதோ அவர்களுக்கு அந்த ஜகாத்தை நீங்கள் கொடுங்கள், வஃபிர் ரிகாப், அடிமைகளை விடுதலை செய்வதற்காக அந்த ஜகாத்தை வழங்குங்கள். இன்றைக்கு சிறைச்சாலையிலே எத்தனையோ அப்பாவி இஸ்லாமிய இளைஞர்கள் அநியாயமான முறையிலே சிறை விடுக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் எல்லாம் இந்த அடிமையில வந்துருவாங்க. சிறையில் இருந்து விடுதலை கொடுப்பதற்காக ஜகாத்தை நாம் கொடுக்கலாமா என்று சொன்னால் தாராளமாக என்ன செய்யலாம், கொடுக்கலாம். ஃபிர் ரிகாப், அடிமைகளுக்காக, அடிமையை உரிமை விடுவதற்காக. வல் காமிரீன், வல் காரிமீன், கடனாளிகள், கடன் மேலும் மேலும் கடன் வாங்கினதுனாலதான் வட்டி வாங்கக்கூடிய நிலைமைக்கு, வங்கியினுடைய வாசலில் நிற்கக்கூடிய நிலைமைக்கு, அல்லது வட்டி தொழில் செய்யக்கூடிய வாசலுக்கு முன்னிலை கையேந்தி நிற்கக்கூடிய நிலைமைக்கு சமுதாயம் தள்ளப்படுகின்றது. அதனால கடனாளிகளுடைய கடனை அடைப்பதற்காக ஜகாத்தை கொடுக்கலாம். அல்லாஹுடைய பாதையில் போர் புரிந்தவர்களுக்காக ஜகாத்தை, போர் புரிவதற்காக அந்த அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டவர்கள், இது போர் புரியுறது அப்படின்னா இஸ்லாமிய அரசாங்கத்தின் கீழ் இருக்கக்கூடிய ராணுவத்தினருக்கு அல்லாம சில சில குழுக்களாக, தீவிரவாத குழுக்களாக இருந்து கொண்டு நாங்களும் ஜிஹாத் ஃபீ சபீலில்லாஹ்வில் தான் இருக்கின்றோம் என்று கேட்கக்கூடியவர்களுக்கு அல்ல, இஸ்லாமிய அரசாங்கத்தின் கீழ் ராணுவத்தை முறையாக நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு ஃபீ சபீலில்லாஹ், அவர்களுக்கு என்ன செய்யலாம், ஜகாத்தை கொடுக்கலாம். வபுன சபீல், வழிப்போக்கர்களுக்கு ஜகாத்தை கொடுக்கலாம். இப்படி அல்லாஹு தஆலா பரியவத்தம் மினல்லாஹி, அல்லாஹு வந்து இதை கட்டளையிடுகின்றான். எட்டு நபர்களை சூரத்து தௌபா 9வது அத்தியாயத்தினுடைய 60வது வசனத்திலே நமக்கு சொல்லுகின்றான், எட்டு நபர்களை பட்டியலிடுகின்றான். இந்த எட்டு நபர்களுக்கும் ஜகாத் முறையாக கொடுக்கப்பட்டது என்று சொன்னால், செல்வந்தர்களிடமிருந்து வசூலிக்கப்பட்டு ஏழைகளுக்கு கொடுக்கப்பட்டது என்று சொன்னால், இந்த சமூகத்திலே வட்டி என்பது அழிந்துவிடக்கூடிய ஒன்றாக இருந்துவிடும். அதே போன்று கண்ணியத்திற்குரியவர்களே, ஒவ்வொரு முஸ்லீம் ஜமாஅத்தும் என்ன செய்ய வேண்டும், பைத்துல் மால் திட்டத்தை கொண்டு வர வேண்டும். இது ஜகாத் என்பது வேறு, அதுவும் பைத்துல் மால் அடங்கும். ஆனால் பைத்துல் மால் கடனுதவி திட்டம், நிறைய மக்கள் வங்கியிலே நகையை கொண்டு கொடுப்பதற்கு என்ன காரணம், யாருமே பணம் தர மாட்டாங்க, இதுதான் காரணம். அதனால அந்த நகையை பெற்றுக்கொண்டு அதற்குரிய பணத்தை வட்டி இல்லாமல் கடனுதவி திட்டமாக செய்ய வேண்டும். பைத்துல் மால் ஜமாத்தில் இருக்கக்கூடிய செல்வந்தர்கள் அவர்களுடைய பொருளாதாரத்தை இதற்காக கொடுக்க வேண்டும். ஒரு பைத்துல் மாலை ஏற்படுத்துவதற்காக கடன் இல்ல, வட்டி இல்லாத கடனுதவி திட்டத்தை செயல்படுத்துவதற்காக பொருளாதாரத்திலே மேம்பட்டவர்கள் இதற்காக செல்வத்தை கொடுக்க வேண்டும். அப்ப ஒரு சிறந்த பைத்துல் மால் ஒவ்வொரு ஜமாஅத்துகளிலும் ஆரம்பிக்கப்பட்டது என்று சொன்னால் சமூகம் இந்த வட்டியின் பக்கம் என்ன செய்யாது, செல்லாது. மூன்றாவது, இன்றைக்கு பார்க்கின்றோம் இந்த வட்டியினுடைய மிகப்பெரிய பாதிப்பை உலக நாடுகள் உணர்ந்த காரணத்தினால் பல நாடுகளில் இஸ்லாமிய வங்கிகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதை பார்க்கின்றோம். துபாயில ஆரம்பிக்கப்பட்டிருக்குது, அதே போன்று அரபு நாடுகள் சவுதி அரேபியால வட்டி இல்லாத வங்கிகள் செயல்பட்டு வருகின்றது. இந்தியாவிலும் இலங்கையிலும் கூட என்ன செய்கின்றார்கள், இந்த வட்டி இல்லாத வங்கியை நடைமுறைப்படுத்தி, சில பகுதிகளில் நடைமுறைப்படுத்தி வருவதை நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். கேரளாவில் என்ன செய்யறாங்க, வட்டி இல்லாத வங்கி நடைமுறையில் இருக்கின்றது. இன்னும் சில மாநிலங்களில், அல்லாஹு அலம், குஜராத் போன்ற மாநிலங்களிலும் கூட இதை நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகள் பொருளாதார நிபுணர்களின் மூலமாக அந்த முயற்சிகளில் அவர்கள் ஈடுபட்டிருப்பதாக நாம் என்ன செய்கின்றோம், செய்தித்தாள்களிலே படிக்கின்றோம். அப்போ இந்த இஸ்லாமிக் பேங்க் இந்த சிஸ்டத்தை என்ன செய்யணும், சமுதாயம் கொண்டு வர வேண்டும். அதற்காக செல்வந்தர்கள் என்ன செய்ய வேண்டும், ஒரு 10 செல்வந்தர்கள் அல்லது ஒரு 20 செல்வந்தர்கள் சேர்ந்து ஒரு இஸ்லாமிக் பேங்க் தொடங்க முடியாதா? வட்டி இல்லாமல் மக்களுக்கு சேவை என்ற அடிப்படையில் கடனுதவி திட்டம் கொடுக்க முடியாதா? நிச்சயமாக முடியும். ஏன் இந்த ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளில் நமது சமுதாயம் ஈடுபடக்கூடாது? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இதெல்லாம் ஒரு சமுதாய சேவை. தனிநபர்களுக்கு, தனிநபர்கள் தனிநபர்களுக்கு கடனுதவி கொடுப்பது இஸ்லாம் இதை சொல்லுகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லிம்ல 7028வது செய்தியாக இடம்பெறுகின்றது. மன் நஃபஸ அன் முஃமினின் குர்பத்தம் மின் குர்பி துன்யா, யார் ஒரு முஸ்லிமனுடைய கஷ்டத்தை இந்த உலகத்தில் இருந்து அகற்றுகின்றானோ அவனுடைய கஷ்டத்தை நஃபஸ அல்லாஹு அன்ஹு குர்பத்தம் மின் குர்பி யௌமில் கியாமா, மறுமை நாளில் அவனுக்கு ஏற்படுகின்ற கஷ்டத்தை அல்லாஹ் அகற்றுகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், வமன் யஸ்ர அலா முஸ்ரின் யஸ்ர அல்லாஹு அலைஹி ஃபி துன்யா வல் ஆகிரா, யார் ஒரு முஸ்லிமனுடைய கஷ்டத்தை இலகுபடுத்துகின்றானோ அவனுடைய இந்த உலகத்தினுடைய கஷ்டத்தையும் மறுமையினுடைய கஷ்டத்தையும் அல்லாஹ் இலகுபடுத்துகின்றான். ஒரு முஸ்லிம் கஷ்டப்படுகின்றான், சிரமப்படுகின்றான், தேவையுடையவராக இருக்கின்றான் என்றால் கடனுதவி செய்து அவனுடைய தேவையை நிறைவேற்றும் போது இந்த உலகத்திலும் மறு உலகிலும் அந்த மனிதனுடைய கஷ்டத்தை அல்லாஹ் போக்குகின்றான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். வமன் சத்தர முஸ்லிமன் சத்தரஹு அல்லாஹு ஃபி துன்யா வல் ஆகிரா, யார் ஒரு முஸ்லிமனுடைய குறையை மறைக்கின்றானோ அவனுடைய குறையை இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ் மறைக்கின்றான். வல்லாஹு ஃபி அவுனில் அட்தி மா கானல் அட்து ஃபி அவுனி அஹீ, ஒரு அடியானுக்கு உதவி செய்யும் காலமெல்லாம் அல்லாஹ் உதவி செய்து கொண்டிருக்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, உதவி செய்யக்கூடிய மனோபக்குவத்தை நாம் வளர்த்துக் கொள்வோம். வட்டி என்கின்ற மிகப்பெரிய சமூக கொடுமையிலிருந்து, வன் கொடுமையிலிருந்து காப்பாற்றுவதற்கான ஆக்கப்பூர்வமான திட்டங்கள், செயல்முறைகள் என்னென்ன இருக்கின்றது என்று நாம் அது குறித்து சிந்திப்போம். அதை சமூகத்திலே நடைமுறைப்படுத்துவதற்கான முயற்சிகளில் நாம் ஈடுபடுவோம். அப்படிப்பட்ட மக்களாக அல்லாஹ் ரஹ்மான் உங்களையும் என்னையும் ஆக்கிக்கொள்வானாக என்று கூறி எனது இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.